அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் தூத்துக்குடி ஓய்வு பெற்ற தேசிய கைப்பந்து பயிற்சியாளர் திரு பி செந்தூர் பாண்டியன் அவர்கள் கைப்பந்து விளையாட்டும் விதிமுறைகளும் குறித்து பல அருமையான தகவல்களை நமக்கு வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். வாங்க நேர்களே, நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறலாம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு விளையாட்டு அப்படிங்கிறது உடல் நலத்துக்கும் சரி, உடலினுடைய ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு விளையாட்டை குறித்து பல்வேறு வகையான உங்களை போன்ற பயிற்சியாளர்களும் சரி, விளையாட்டை குறித்து தொடர்ச்சியா வலியுறுத்திட்டே வர்றாங்க. இன்னைக்கு உங்களை நேர்காணல் எடுக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். முதல்ல உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்முடைய புதுகை பண்பலை நேயர்களை செஞ்சுக்கங்க.
என் பேர் வந்து பி செந்தூர் பாண்டியன். பொதுவா பிசி பாண்டியன்னா என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். வாலிபால் சர்க்கியூட்ல எல்லாருக்கும் தெரியும். நான் வாலிபால் கோச்சா ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் வந்து ஒர்க் பண்ணேன். இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடுல எக்ஸ்பர்ட் கோச்சா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், கான்ட்ராக்ட் பேசிஸ்ல. இதுதான் அட் ப்ரெசண்ட். அதாவது இப்போ எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஜாப் எப்படின்னா, ஓவரால தமிழ்நாட்டில் உள்ள ஸ்போர்ட் கிளாஸில் இந்த பசங்க பொண்ணுங்க இவங்களுடைய டெவலப்மெண்ட் பிளஸ் இங்கே உள்ள கோச்சஸ் இருக்கிறாங்கல்ல, இதில் ஒர்க் பண்ணுற கோச்சஸ் இவங்களுடைய டெவலப்மெண்ட்டை வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். இதுதான் ஒரு மேஜர் டாஸ்க்கு. அடுத்து வந்து என்னடான்னா, இவங்கள வந்து ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு இன்டர்நேஷ்னலில் மெடல் ஜெயிக்க வைக்கிற அளவுக்கு இவங்களை தயார் பண்ணணும். இதுதான் இப்போடைய
பயிற்சியாளரா இருக்கீங்க. முதல்ல ஒரு வரலாற்றினுடைய பின்னோக்கி பார்க்கும் பொழுது, இந்த வாலிபால் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு எப்ப தோன்றியது, அதை பத்தின ஒரு வரலாற்று பின்னணி குறித்த செய்திகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை கொஞ்சம் நம்மளுடைய நேயர்களுக்காக கொஞ்சம் பகிர்ந்துக்கங்க.
அமெரிக்காவில வந்து இது வந்து கண்டுபிடிக்கப்பட்ட விளையாட்டு. 1895 ஆண்டு வில்லியம் ஜி மோர்கன் அப்படிங்கிறவர், அதாவது இந்த YMCA சொல்லுவாங்களே, யங் மேன்ஸ் கிறிஸ்டியன் அசோசியேஷன், அப்போ இந்த இதில் இருக்கிற வீரர்கள் வந்து ஓடி ஆடி விளையாட முடியல. வயது கொஞ்சம், அதாவது கொஞ்ச நாளானோன்னே வயசான பிறகு வந்து ஓடி ஆடி விளையாட முடியல. ஆனால் நம்ம ஃபிட் ஆகணும், நின்னடத்துலேயே வந்து நம்ம ஃபிட் ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்ககிட்ட வில்லியம் ஜி மோர்கன்ட்ட வந்து ரெக்வஸ்ட் வச்சிருக்கிறாங்க. அது வந்து கிட்டத்தட்ட என்னடானா, இது வயசானவங்களுக்காக வந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நல்ல விளையாட்டு, நின்ன இடத்துல இருந்தே விளையாடுற அளவுக்கு கூடிய விளையாட்டு. அதை வந்து இவருக்கு அன்னைக்கு வந்து தொடங்கப்பட்ட போது என்னடான்னா, பேஸ்கெட் பால் பிளாடர் எடுத்துட்டு நடுவில் ஒரு நெட்டை கட்டிட்டு இங்கேயும் அங்கேயும் பந்து கீழே விழாம கட்டி விளையாடுறது தான் அந்த இது இந்த விளையாட்டினுடைய தன்மை. அதாவது வாலி, ஆமா, இதை வந்து அவரு முதல்ல பேர் வைக்க போகும்போது மின்டோனாட் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருந்தார். அதுக்கு பிறகு இதை வந்து பேரை மாத்துற வாலிபால்னு பேரை மாத்துறது ஏடி ஹால்ஸ்டன் சொல்லி அவரு அந்த இந்த மின்டோனாட்டை பாக்குறதுக்கு கூப்பிட்டப்போ அவரு சொன்னார், அதாவது வாலிங்கிறது வந்து பிளே பிஃபோர் பவுன்ஸ், அதாவது பந்து கீழே விழுறதுக்கு முன்னாடியே விளையாடிடணும். அதுதான் இதனுடைய முக்கியமான ஒரு ரூல். அது ஒரு ஒரு காலத்துல கையில மட்டும் விளையாடலாம் அப்படின்ட்டு இருப்புக்கு மேலே பட்டா போதும் அப்படின்னாங்க. வேற இப்போ எப்படினாலும் சரி, கை கால் எதுனாலும் சரி, எதை வச்சிருந்தாலும் விளையாடலாம் அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது வாலிபால் சும்மா சாதாரண இன்டர்நெட் அப்படிங்கிற லெவல்ல இருந்து இன்னைக்கு வந்து வேற கொஞ்சம் கொஞ்சமா பரிணாம வளர்ச்சி அடிச்சு 1964 ஒலிம்பிக்ஸ் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டு இன்னைக்கு இது வந்து ஒரு ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸா இருக்குது.
இந்த வாலிபால், ஃபுட்பால், பேஸ்கெட் பால் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைதானத்துல ஒரு குறிப்பிட்ட அளவீட்டுல அதுக்குள்ள விதிமுறைகளை ஏற்படுத்தி விளையாடக்கூடிய விளையாட்டுகள். அதனுடைய அடிப்படையில வாலிபாலினுடைய மைதானம், அதனுடைய நீள அகலங்களுடைய அமைப்பு, அதனுடைய விதிமுறைகள் என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
வாலிபால் வந்து ஒன்பது மீட்டருக்கு ஒன்பது மீட்டர், அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒன்பது மீட்டர் ஸ்கொயர், ஓகேங்களா. அதுல வந்து அட்டாக் லைன் சொல்லிட்டு ஒரு மூணு மீட்டர் ஃப்ரண்ட்ல வந்து மூணு மீட்டர் நெட்டு பக்கத்துல ஒரு மூணு மீட்டர் மூணு மீட்டர் வச்சிருப்பாங்க, ஓகேங்களா. இப்போ வாலிபால் வந்து நெட்டு நடுவுல நெட்டு கட்டி இருப்பாங்க, இந்த நெட்டினுடைய ஹைட்டு தான் வித்தியாசப்படும் மென்னுக்கும் மனுக்கும். அப்ப 2.43 meters வந்து கிட்டத்தட்ட 8 feet, இது வந்து மென்னுக்கு இருக்கும். 2.24 வந்து உமனுக்கு இருக்கும். இதுதான் வந்து மேஜரான வாலிபால் ரூல்ஸில் தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம். அதே மாதிரி என்னடான்னா நடுவில் இந்த நெட்டில் ஒரு குச்சி மாதிரி வச்சுருப்பாங்க, அதை ஆண்டனா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பந்து இங்கேருந்து அங்கே போகிற பந்து இந்த குச்சிக்கு குச்சிக்கு நடுவில் தான் போடுமே தவிர இது படக்கூடாது. அப்போ குச்சி பந்து வந்து குச்சியில் பட்டா ஃபவுலு. அதே மாதிரி பந்து லைன்ல லைன்ல கொஞ்சமா விழுந்தாலும் ரைட்டு தான், குச்சில படக்கூடாது, அதுதான் ரூல். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், லைன்ல வந்து விழுந்தா ரைட்டு, ஆனா குச்சியில பட்டா தப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா குச்சி வந்து கரெக்டா எக்ஸாக்டா நெட்ல வந்து 9 meters இருக்கும். அப்போ கொஞ்சம் சின்ன அட்வான்டேஜ வந்து பிளாக்கர்ஸுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த பிளாக்கர்ஸுக்கு கொடுத்துருக்க அட்வான்டேஜ் என்னடான்னா அந்த 20-20 centimeters அவ்வளோ தூரத்துக்கு வந்து சின்னதாக ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. அதாவது என்னடான்னா பிளாக்கர்ஸுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக மூவ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற இது வச்சு கொடுத்துருப்பாங்க. இது வந்து இந்த அட்டாக் லைன்னு ஒன்று சொன்னால 3 meters, அதாவது என்னடான்னா இந்த வாலிபாலை யாருனாலும் அடிக்கலாம். இதை வந்து ஃப்ரெண்ட்ல மூணு பேர் விளையாடுவாங்க, பின்னாடி மூணு பேர் விளையாடுவாங்க. ஆறு பேர் அந்த பக்கம், ஆறு பேர் இந்த பக்கம் விளையாடுவாங்க. இந்த ஆறு பேர்ல முன்னாடி மூணு பேர் நிற்பாங்க, பின்னாடி மூணு பேர் நிற்பாங்க. இப்போ முன்னாடி இருக்கிற மூணு பேர் வந்து அவங்க தான் வந்து அவங்களுக்கு வந்து என்னெல்லாம் ஃப்ரீ தான், அதாவது அவங்க பந்தை எவ்வளோ உயரத்தில் பிடிச்சி அடிக்கலாம், அவங்க என்னன்னாலும் செய்யலாம். ஆனால் பின்னாடி இருக்கிற மூணு பேர் முன்னாடி வந்து அடிக்க முடியாது. அந்த முன்னாடி வந்து அடிக்க முடியாதுங்கிறப்போ என்னடனா அவங்களும் அடிக்கலாம், ஆனால் அவங்களுக்கு வந்து கண்டிஷன் வச்சுருப்பாங்க. என்ன கண்டிஷன்னா அவங்க பின்னாடி இருந்த அந்த 3 meters அட்டாக் லைனுக்கு பின்னாடி இருந்து குதிச்சு அவங்க வந்து பந்த நெட்டுக்கு மே அடிக்கலாம். இன்கேஸ் இந்த 3 meters உள்ள முன்னாடி இருக்கிற அட்டாக் லைனுக்கு உள்ள வந்து குதிச்சிட்டாங்கன்னா அவங்க நெட்டு லெவலுக்கு கீழே குடிச்சு தான் வந்த அடுத்த கிரவுண்டுக்கு அனுப்புறோம், ஓகேங்களா. இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணி ரொம்ப கஷ்டம் கழிச்சு 1998 லிபரோன்னு சொல்லி ஒரு பிளேயரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதாவது வாலிபால் வளர்ச்சியானவங்களுக்கு மட்டும் இல்லை, அதாவது வாலிபாலுடைய பரிணாமம் ரொம்ப அதிகமாகி வாலிபால் வளர்த்தியானவங்களை வந்து பிடிச்சி கொண்டு வந்து ட்ரெயின் பண்ண வச்சுட்டாங்க. அப்போ வாலிபால் ஒரு பீரியடுக்கு பிறகு எப்படி இருந்தா கட்டையானவங்களை வந்து யாருமே சேலஞ்சே பண்ணாங்க. அப்போ கட்டையானவங்களும் வாலிபால் விளையாடலாமா அப்படிங்கிறதுக்காக தான் லிபரோன்னு ஒன்று கூட்டு ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்தாங்க. இந்த லிபரோங்கிற ஸ்ட்ராட்டஜியில் வேற என்னன்னா கட்டையான அவங்க வந்து தே வில் பிளே ஆஸ் அ பேக்வர்ட் பிளேயர், அவங்க வந்து பின்னாடி கிரவுண்டில் மட்டும் விளையாடி கொடுப்பாங்க. அப்போ வளர்த்தியான பிளேயர்ஸால் கீழே குனிய முடியாது, அந்த மாதிரி செய்ய முடியாதுங்கிறப்போ இந்த கட்டையான பிளேயர்ஸ் வந்து அவங்களுக்கு பதிலாக பின்னாடி விளையாடி கொடுப்பாங்க. இதுதான் வந்து ப்ரெசண்டாக ஒரு சின்ன ரூல் கம்பேர் டு ஃபுட்பாலு பேஸ்கெட் பாலுங்கிறப்போ இது பேஸ்கெட் இது வந்து ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ். வாலிபாலில் வந்து வளர்த்தியானவங்களும் விளையாடலாம், குட்டையானவங்களும் விளையாடலாங்கிற மாதிரி ஒரு கிரியேஷனை பண்ணி வச்சிருக்கிறாங்க.
நல்லா சிறப்பாகவே சொன்னீங்க ஐயா. இப்ப இந்த வாலிபால் அப்படின்னு சொல்றப்ப இந்த வாலிபால் பந்துக்குன்னு ஒரு அளவு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எடை, இந்த வாலிபால் அப்படிங்கிறது இந்த அளவில் தான் எடையில் இருக்கணும் அல்லது இந்த அமைப்பு இருக்கணும்னு சொல்லி, இதுக்கு ஏன்னா வாலிபால் வந்து பந்தனோட மையப்படுத்தி தான் பிரதானமாக விளையாடப்படுதுங்கிறப்ப, வாலிபால் பந்தினுடைய சிறப்பம்சங்கள் என்னென்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
வாலிபால் அதாவது கிட்டத்தட்ட காக்கிலோ பந்து, காக்கிலோ பந்துனா 260 கிராம்ல இருந்து 280 கிராம் குள்ள இருக்கலாம். அதாவது என்னடானா இவ்வளவுதான் இருக்கணும்னு சொல்லி இருக்க கூடாது. ஏன்னா மேனுபேக்சரிங்ல இந்த சின்ன டிஃபெக்ட் வரும், எக்ஸாக்டா இந்த இந்த வெயிட் தான் வச்சு செய்ய முடியுங்கிறது வராது. ஓகேங்களா. அடுத்து வந்து பால் வந்து ரவுண்ட் ஷேப், அந்த ரவுண்ட் ஷேப் இருக்கும். அது வந்து இப்ப வந்து என்னடானா இந்த சாதாரணமான நிலையில இருந்து பால் ஒரு காலத்துல வந்து அவன் மேனுவலா காத்தடிச்சு அதை கெட்டிலாம் விளையாண்டாங்க. இன்னைக்கு அதுக்கு அடுத்து இன்னைக்கு இப்ப மவுத்லெஸ் பால் எல்லாம் வந்துருச்சு அட்வான்ஸ் லெவல். என்ன ஒரு காலத்துல பீசஸ் இருந்துச்சு, 32 பீசஸ், 16 பீசஸ் அப்படின்லாம் வந்துச்சு. இத்தனை பீஸ வச்சு ஒன்னா வச்சு இப்ப வந்து மோல்டட் பால்னு வந்துருச்சு, ஒரே ஷேப்பா இருக்கும். அதாவது பீசஸே இல்லாம எல்லாமே ஒரே ஒண்ணு போல, இப்போ வந்து ஸ்டிச்சிங்கே இல்லாம அட்வான்ஸ் பந்துல எந்த ஸ்டிச்சிங்கும் இல்லாத அளவுக்கு அந்த, அதாவது என்னடானா இந்த பந்துக்கு மேல பேஸ்ட் லெதரை வந்து பேஸ்ட் பண்ணி ஒட்டி வச்சிருக்கிற அளவுக்கு இருக்குது. இன்னைக்கு வேர்ல்டு கிளாஸ்ல வந்து வாலிபால ப்ரொடியூஸ் பண்ண, அதாவது நல்ல பந்தை வந்து கொடுக்கறது வந்து ஜப்பானா இருக்குது. ஜப்பான்ல உள்ள மிகாஸ் கம்பெனி இந்த நல்ல வாலிபால்களை கொடுத்துட்டு இருக்கு. பொதுவா எல்லா மேட்சஸ்லயும் இன்டர்நேஷனல் மேட்சஸ் எல்லாத்துலயுமே வந்து மிகாசா பால் தான் இப்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மிகாசா பால் வந்து அதுல வந்து ட்ரைனிங்க்கு வேற பால் யூஸ் பண்ணுவோம், நாங்க காம்படிஷனுக்கு வேற பால் யூஸ் பண்ணுவோம். இது வந்து இன்டர்நேஷனல் லெவலுக்கு போய் விளையாடுறவங்களுக்கு இது வந்து ஒரு இதா இருக்கும்.
ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஐயா. இப்ப கால்பந்து அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பார்த்திருப்போம், அந்த கால்பந்துல இரண்டு பக்கத்தும் வந்து கோல் போஸ்ட் இருக்கும், இரண்டு அணி இருக்கும். ஒரு அணிக்கு வந்து ஒரு 11 பேர் 12 பேர் அப்படின்னு சொல்லி நியமிச்சு விளையாடுவாங்க. இப்ப நம்ம வாலிபால் அப்படின்னு சொல்றப்ப ஒரு அணிக்கு எத்தனை பேரு இந்த வாலிபால் அந்த விளையாட்டு வீரர்கள் விளையாடலாம், அதனுடைய அணியினுடைய அமைப்பு முறை என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
வாலிபால் நமக்கு வந்து ஒரு அணியில வந்து 12 பேர், ஒரு அணிக்கு 12 பேர். இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல 14 பேர் வச்சிருக்காங்க. ஓகேங்களா. அதுல வந்து 2 லிபரோ வச்சிருப்பாங்க. இங்க 12 பேர்ல வந்து லிபரோ இன்க்ளூடட், அந்த மாதிரிதான். இதுல வந்து என்னடான்னா கம்பேர்ட் டு மற்ற ஸ்போர்ட்ஸுக்கு வாலிபாலுக்கு இருப்ப வந்து என்னடான்னா இது வந்து இன்ஜுரி இல்லாம இருக்கும். இன்ஜுரி வந்து அவ்வளவு தூரத்துக்கு இருக்காது. நேச்சர் ஆஃப் பால் பேஸ்கெட் பால் சொல்லும் போது இது பாடி கான்டாக்டே கேமே கிடையாது, அங்கெல்லாம் பாடி கான்டாக்ட். ஓகேங்களா. அதனால இதுல வந்து என்னடான்னா நமக்கு வந்து இன்ஜுரி பொறுத்த மட்டும் வந்து நம்ம ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாமே என்னடானா இந்த இன்ஜுரி பேஸ்டு. அடுத்தவங்க யாரு நமக்கு இன்ஜுரி ஆக்கிடக்கூடாதுங்கிறத வச்சியும் பிறகு நம்மள நாமே இன்ஜுரி ஆக்கிடக்கூடாதுங்கிற அளவுக்கு தான் அந்த ரூல்ஸே வச்சிருப்பாங்க. அந்த இன்ஜுரி ப்ரிவென்ஷனுக்காக தான் வாலிபால் ஹேண்ட்லிங்ல வந்து வாலிபாஸ்ல வந்து ஸ்பின் போடக்கூடாது அப்படின்னு, பந்து வந்து டபுள் ஆகக்கூடாது, பிடிச்சு போடக்கூடாது அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ அதாவது சின்ன லெவலில் விளையாடுறவங்க கூட தப்பு இல்லாமல் விளையாடணும்னா அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி விளையாண்டாலே போதும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஆமாம். பிறகு அந்த இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டு பேர் ஆப்போனன்ட் கூட க்ளோஸ் அப் ஆகிற சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா நெட்டு பக்கத்துல இருக்கும். நெட்டு பக்கத்துல அதாவது அந்த லிஃப்ட் போட்டு அடிக்கிறது பிளாக் பண்றது இந்த இந்த விஷயங்கள் மட்டும்தான் நெட்டுக்கு பக்கத்துல நடக்கும். இதுல மட்டும்தான் வேற என்னடானா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணப்பட்டா அவங்க வந்து இன்ஜரியே வராத அளவுக்கு அவங்க வந்து சேஃபா விளையாட முடியும். இது வாலிபாலினுடைய இயற்கையாவே என்னடான்னா இது வந்து அந்த அதாவது ஃபுட்பால்ல வந்து ஒரு கோல் போஸ்ட் சொன்னீங்க, அதாவது பேஸ்கெட் பாலு வாலிபால் இது ஃபுட்பாலு பேஸ்கெட் பால்ல ஒரு ஓட்டையில மட்டும்தான் போடணும், ஃபுட்பால்ல அந்த கோல் போஸ்ட்க்கு உள்ள மட்டும்தான் போடணும், வாலிபால்ல அப்படி கிடையாது. எதிரி தொட்டுட்டான்னா அந்த பந்தை தொட்டுட்டான்னா இந்த பந்து எங்கனாலும் போகலாம், ஆனா நம்ம நம்ம கிரவுண்ட்ல மட்டும்தான் விளையாடப்பாரு. பொதுவா வாலிபாலினுடைய தன்மை என்னடான்னா எதிரியினுடைய 9 மீட்டருக்குள்ள அனுப்பணும், அப்படி அனுப்பும் போது எதிரி தொட்டுட்டாரு அப்படின்னாச்சுன்னா எதிரி தொட்டுட்டாருன்னா அந்த பந்து எங்கனாலும் போகலாம், ஆனா நம்ம கிரவுண்ட்ல மட்டும்தான் விளையாடக்கூடாது. அதாவது சாதாரணமா விளையாடும் போது பந்து எதிரியினுடைய 9 மீட்டர்ல விழணும், எதிரி தொட்டுட்டான்னா நம்ம 9 மீட்டர்ல மட்டும்தான் விளையாடக்கூடாது. அதாவது இந்த ஏரியா பத்தி என்னடான்னா வாஸ்ட் ஏரியா, வாலிபாலுக்கு வந்து இதனுடைய சிறப்பம்சமே இதுதான்.
ஃபுட்பால் விளாடுறோம், வாலிபால் விளாடுறோம், பேஸ்கெட் பால் விளாடுறோம், இந்த 3 பந்துகளுமே பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரே மாதிரியா இருக்குது, சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. இப்ப இந்த ஃபுட்பால் வாலிபால் பேஸ்கெட் பால் இது 3 எந்த அளவுல வேறுபடுது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
அதாவது என்னடா இப்போ ஃபுட்பால் வந்து அதான் ஃபுட்பாலு பேஸ்கெட் பால் ரெண்டுமே பாடி கண்டக்ட் கேம் விளங்குதுங்களா, அதாவது என்னன்னா பாசிங், அதுலயும் பாசிங் கேம் இதுவும் பாசிங் கேம் தான். அதுல பாஸ் அதாவது கிட்டத்தட்ட என்னடானா ஃபுட்பால்ல வந்து சொல்லுவாங்க பால் பொசஷன், கோல் கெட்டிங், கோல் ஸ்கோரிங், ஓகேங்களா. பால் பொசஷன் அதாவது பாலை வந்து நம்ம கிட்ட வச்சுக்கிறது, நம்ம வந்து அடுத்து வந்து அடுத்த கட்டத்துக்கு என்னடானா நம்ம கோல் அடிக்கிற இடத்துக்கு கொண்டு போறது, அடுத்து கோல் அடிக்கிறது. வாலிபால்ல அதே தான், அவங்க எத்தனையோ டச்சில் செய்யறது நாங்கள் 3 டச்சில் செஞ்சிருவோம். அதாவது பாலை வந்து நம்ம கண்ட்ரோலில் ஃபர்ஸ்ட் டச்சில் பாலை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்துருவோம், செகண்ட் டச்சில் கோல் அடிக்கிறதுக்கு எவ்வளவு ஈஸியாக வசதியாக வச்சுக்கிட முடியுமோ அந்த வசதியாக வச்சுக்கிடுவோம், மூணாவது வந்து என்னடா 3rd டச்சில் என்னடானா நம்ம கோல் அடிப்போம், விளங்குதுங்களா. ஐயோ பேஸ்கெட் பால்லையும் அதே தான், அதாவது என்னடான்னா அவங்க எத்தனை டச்னாலும் அவங்க கண்ட்ரோல்லே வச்சிருப்பாங்க, அடுத்து பண்ணுவாங்க கோல் கெட்டிங் யாருக்கு போடணுங்கிறத வந்து டிசைட் பண்ணுவாங்க, ஆப்பன் அண்ட் இல்லாம இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணுவாங்க. இந்த அதாவது வாலிபால் எதுக்கு இவ்வளவு தூரத்துக்கு இன்ட்ரெஸ்டிங், எல்லா கேமோட வாலிபால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆயிரும், எதுக்குன்னா இவங்க கஷ்டப்பட்டு நிறைய டச்சில் செய்யறத நாங்கள் 3 டச்சில் செஞ்சுருவோம். இதுதான் வந்து ஒரு பெரிய வந்து பெரிய அட்வான்டேஜ் இதனுடையது.
ஐயா இப்ப ஒவ்வொரு விளையாட்டுலயும் வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு கால்பந்துல ஒரு கோல் போட்டா ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அதே மாதிரி வாலிபால்ல என்னென்னலாம் செஞ்சா பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு எப்படி எல்லாம் விளையாடணும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
இல்ல வாலிபால்ல வந்து நீங்க கேக்குற கேள்விப்படி பார்த்தாச்சுன்னா ஒரு அதாவது 5 செட்டு சொல்லுவோம், முதல் 4 செட்டு வந்து என்னடானா 25 பாயிண்ட் விளையாடணும், 25 பாயிண்ட் எடுக்கணும், எதிரியை விட 25 பாயிண்ட் எடுக்கணும், எதிரியை விட 2 பாயிண்ட் வித்தியாசத்துல ஜெயிக்க, ரெண்டு பேரும் 23 வந்தாங்கன்னா ஒரு ஆளு 25 23 வரணும், அப்போ அடுத்தவங்க 24 எதிரி 24 நம்ம 26 பாயிண்ட், எதிரி 25 பாயிண்ட்னா நம்ம 27 பாயிண்ட் ஆகும், இதே மாதிரி 2 பாயிண்ட் வித்தியாசத்துல போகும்.
இப்ப நம்மளுடைய மாணவர்களா இருக்கட்டும் மாணவிகளா இருக்கட்டும் இளம் வயதிலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் விளையாட்டுத் துறையில ரொம்ப ஒரு ஈடுபாட்டோட விளையாண்டுகிட்டு இருக்காங்க, எந்த வயதுல இருந்து அந்த வாலிபாலினுடைய பயிற்சி வந்து நம்மளுடைய மாணவ மாணவர்களுக்கு துவங்குனா அவங்க புரிஞ்சு கொள்றதுக்கும் உடல் ரீதியா வலுப்பெற்று இந்த விதிமுறைகளை தெரிஞ்சு விளையாடுறதுக்கும் ரொம்ப எளிமையா இருக்கும். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
அதாவது 9-12 வந்து தொடங்கினாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது என்னடா 9-12 வந்து மனித உடம்புல வந்து என்னடா எல்லா நர்வ சிஸ்டமும் முழுமை பெறும். அதாவது என்னடா அந்த நேரம் நீங்க எத்தனை சேனல்ஸ் ஓபன் பண்றீங்களோ அவ்வளவு நம்பர் ஆஃப் சேனல்ஸ் போய் ஓபன் பண்ற மாதிரி. அதாவது நம்ம ப்ரோக்ராமிங் எவ்வளவு ப்ரோக்ராம் பண்ண முடியுங்கிறது அதிகமா ப்ரோக்ராம் பண்ணக்கூடியது வந்து இந்த 9-12. இந்த 9-12 வரைக்கும் நம்ம பண்ணிடலாம். ஓகேங்களா? முட்டிட்டோம்னா பிறகு ரொம்ப கஷ்டப்படும். அதனால பொதுவா வாலிபால் பிளேயர்ஸ் ஆக்கணும்னா 9-12 அதிகமா பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதுக்கு பிறகு வந்து வளர்த்தியான நம்ம நாங்க என்ன செய்யறோம்னா அது பொதுவா வந்து வளர்த்தியானவங்களை வந்து பிடிக்கிறதுல வளர்த்தியானவங்களுக்கு வந்து இதுல அட்வான்டேஜ் தான். ஏன்னா நெட் ஹைட் 2.43 வளர்த்தியா இருக்கிறவங்க மேல பிடிச்சு விளையாடுறது ஈஸியா இருக்கும் ஒண்ணு. அடுத்து என்னடா ஒரு மனிதனால வந்து 1 மீட்டர் சாதாரணமா துள்ள முடியும். அப்போ அந்த 1 மீட்டர் துள்ளுறதுக்கு வந்து வளர்த்தியானவங்க 1 மீட்டர் துள்ளினாங்க அப்படின்னா ரொம்ப உயரம் போயிடுவாங்க. ரொம்ப கட்டியா இருக்கிறவங்களுடைய லிமிடேஷன் என்னடா அவங்க 1 மீட்டர் துள்ளினாலும் 1 லெவலுக்கு மேல மேல துள்ள முடியாது. அதனால சின்ன வயசுலயும் வளரக்கூடிய அவங்க வளர்ற அளவுக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ணி அவங்கள கொண்டு வரணும். இல்லைன்னா சின்ன வயசுலயே வந்து இந்த வளைய நல்ல குரோத் ஆகக்கூடியவங்க பேரண்ட் நல்ல வளர்த்தியான பேரண்ட் இருக்கிறவங்க குழந்தைங்களை பிடிச்சிட்டு வர்றது அந்த மாதிரி வந்து ஒரு இன் ஃபியூச்சர்ல நல்லா வளருவாங்க அப்படிங்கிறவங்கள டேலண்டை பிடிச்சிட்டு தான் வருவோம். ஒன்று கொண்டு வந்து ஐடென்டிஃபை பண்றது. இப்போ சில்ட்ரனை பொறுத்த மட்டும் பொதுவாகவே நான் பார்த்ததில் என்னடான்னா யார் மொத மொத வாலிபால் விளையாடிட்டு மற்ற ஸ்போர்ட்ஸுக்குலாம் போகிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னலாக நிறைய பேர் ரொம்ப ஷைன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ திருநெல்வேலியில் என்கிட்ட இருந்த பசங்க நிறைய பேர் அதாவது நிக்கில் சிட்டரஸுன்னு ஒரு பையன் அத்லட்டிக்ஸில் காமன்வெல்த் சில்வர் மெடல் அடிச்சிருக்கோம். அவரெல்லாம் முதல்ல தொடங்கும் போது வாலிபால் தான் தொடங்குறாரு. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் பிளேயர் ஒரு மெர்வின் சொல்லி 400 அடுலர் அவரும் என்னடா முதல்ல வாலிபால் தான் தொடங்கினார். அப்போ நான் சொல்ல வர்றதுனுடைய என்னன்னா நீங்க என்ன இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லா கோஆர்டினேஷன் எந்த கேமுக்கு போகணுன்னாலும் அது இந்த முதல்ல வாலிபாலை தொடங்கினீங்க வாலிபால் விளையாண்டீங்க அப்படின்னா நீங்க ஃபியூச்சர்ல வந்து எந்த கேமை சூஸ் பண்ணாலுமே நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருப்பீங்க அப்படிங்கறதுல வந்து ஒரு தெளிவாவே இருக்கிறோம். அதாவது என்னடா சின்ன பிள்ளைங்கள அதாவது சில கேமை விளையாண்டாச்சுன்னா அவங்க வந்து மற்ற கேமுக்கு விளையாடுறதுக்கு லாயக்கு இல்லாம ஆயிடுவாங்க. பொதுவா சொன்னாச்சுன்னா கிரிக்கெட். இப்போ கிரிக்கெட் போய் நீங்க விளையாடிட்டீங்கன்னா கிரிக்கெட்டே வந்து பெருசா வச்சு விளையாடி பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மேஜரா வந்து அடுத்த கேம் விளையாட முடியுமாங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்வி. அதாவது என்னடா கிரிக்கெட்டினுடைய கோஆர்டினேஷன்ஸ் என்னடானா இந்த ஃபுட்பாலுக்கு வந்து அவ்வளவு தூரம் இருக்காது. அந்த ஏரியா கவரிங் எல்லாம் இருக்காது. அதாவது ஒண்ணு ஒரு ஃபுட்பால் கோல் கீப்பரை வச்சுக்கோ, நின்ன இடத்துல இருந்து ஒரு ஃபுட்பால் கோல் கீப்பர் என்ன செய்யறாரு அவ்வளவு கோலையும் ஒரு ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிடுவார். பாலை வந்து ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணுவார். கிரிக்கெட்ல வந்து அந்த ஃபீல்டிங்ல மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி இருக்கு. விளங்குதுங்களா? ஃபீல்டருக்கு மட்டும்தான், நல்ல ஃபீல்டருக்கு மட்டும்தான், க்ளோஸ் ஃபீல்டருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி இருக்கும். ஆனா பின்னாடி இருக்கிற ஃபீல்டருக்கு அப்படி ஒரு குவாலிட்டி இருக்குமாங்கிறது சந்தேகம். அதாவது குவாலிட்டி டெவலப் பண்றதுக்கு வந்து வாலிபால் வந்து ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு தன்னுடைய குவாலிட்டி அதாவது ஃபியூச்சரை வந்து தெளிவா நமக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் அமையும் அப்படின்னு இருக்கிறதுக்கு வந்து வாலிபால் வந்து ஒரு சிறந்த மிகச்சிறந்த கேம். இதுல வந்து என்னடான்னா வாலிபாலுக்கு மற்ற கேமை விட வாலிபால் வந்து ஈவனா டெவலப் ஆகும். ஃபுட்பால் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு கால் மட்டும்தான் நல்லா டெவலப் ஆகும். ஆனா அது வந்து எக்ஸ்ட்ராடினரி லெக் கோஆர்டினேஷன் இருக்கிறதுலேயே கஷ்டமான கோஆர்டினேஷன் என்னதுன்னா லெக் கோஆர்டினேஷன் ஃபுட்பால். அது ஃபுட்பாலில் வரும். வாலிபால் வந்து என்னடான்னா குவாடினேஷன், காலுக்கும் குவாடினேஷன் இருக்கும், கைக்கும் குவாடினேஷன், எல்லாமே ஓவரால் டெவலப்மெண்ட் வந்து இதில் வந்து நல்லாவே இருக்கும். ஓகேங்களா? அதனால யாரு வாலிபால், அதாவது சின்ன குழந்தைங்களை பெற்றோர்கள் வந்து வந்து வாலிபால் என்கரேஜ் பண்றது, வாலிபால் விளையாடுங்கன்னு சொல்லி என்கரேஜ் பண்றது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இதுல வந்து என்னடானா சின்ன குழந்தைங்களுக்கு எதுக்கு சொல்றோம்னா இதுல வந்து இன்ஜுரி சின்ன குழந்தைங்களுக்கு அடிபடாது ஒண்ணு. அதாவது ஒன்ஸ் சிலதுலாம் இன்ஜுரி அதிகமாச்சுன்னா என்ன, இன்ஜுரி அதிகமாச்சுன்னா ஃபியூச்சரே இருக்காது சில இடத்துல. அதனால பேரண்ட்ஸுக்கு வாலிபால் அனுப்பி வைக்கிறது ஒரு சொல்லுவாங்களே சால சிறந்த ஒரு விளையாட்டுங்கிறது சின்ன குழந்தைங்களுக்கு அது வாலிபால் தான். ஏன்னா இந்த இந்த கேம்ல வந்து ஃபுட்பாலு பேஸ்கெட் பாலுன்னா ஒருத்தனை வந்து ஐசோலேட் பண்ணிடலாம். ஐசோலேட் பண்ணிட்டான்னா என்னடானா பந்த ஒரே ஆளே கொண்டு போய் கோல் அடிச்சுட்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஆனா வாலிபால்ல அப்படி செய்ய முடியாது. அடுத்தவன் உதவி இல்லாம நம்ம வந்து விளையாடவே முடியாது. ஏன்னா எதுக்குன்னா ஒரு ஆளுக்கு ஒரு டச் தான், ஒரு ஆள் ஒரு டச் தான் எடுக்கலாம். அப்போ அடுத்த டச் வந்து அடுத்தவங்களை டிபெண்ட் ஆகி தான் இருக்கும். அதாவது எல்லாருமா சேர்ந்துதான் நல்லது செய்யணும் இங்க வாலிபால். அப்போ ஒருத்தருடைய மனநிலையே எப்படி இருக்கும்னா அடுத்தவங்களை, அதாவது நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு இருக்கிறத விட அடுத்தவங்களையும் வாழ வைக்கிறது தான் வாலிபால் அவரு. அதாவது ஒரு வாலிபால் பிளேயர்னுடைய எண்ணம் எப்படி இருக்கும்னா அடுத்தவங்களும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற, நல்லா அடுத்தவங்களையும் நல்லா ஆக்குனாதான் நம்ம வந்து வாலிபால் விளையாட முடியும்.
இன்னைக்கு வந்து விளையாட்டு துறையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெண்களும் விளையாட்டு வீராங்கனைகளா சிறு வயதுல இருந்தே பயிற்சி பெற்று வந்துகிட்டு இருக்காங்க. வாலிபால பொறுத்தளவுல விளையாட்டு வீராங்கனைகள் பெண் விளையாட்டு வீரர்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது அவங்களுடைய ஆர்வம் இன்னைக்கு எந்த அளவுங்க சிறப்பா இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
அதாவது என்னடானா இப்ப வந்து கேர்ள்ஸ் வந்து எப்பவுமே ஒரு ஆவரேஜாவ என்னடானா கேர்ள்ஸ பொறுத்த மட்டும் இல்ல என்னடானா சில இடத்துல வந்து என்னடானா சில பேரண்ட்ஸ் மட்டும்தான் என்கரேஜ் பண்றாங்க. அதாவது பசங்களை பொறுத்த மட்டும் இல்ல ஓரளவு வந்து வீட்டுக்கு தெரியாம விளையாடுறவங்க கூட இருக்கிறாங்க, வீட்டுக்கு தெரியாம பயிற்சி எடுத்துக்கிறவங்க கூட இருக்கிறாங்க. பெண்களை பொறுத்த மட்டும் இல்ல அப்படி இல்லை, பெண்களை வந்து வீட்டுக்கு தெரியாமங்கிற ஒரு வாய்ப்பு கிடையாது ஒண்ணு. அடுத்து வந்து என்னடானா பெண்களினுடைய பங்களிப்புல வந்து என்னடானா இன்னைக்கு வந்து நல்லாவே விளையாட பழகிடுறாங்க. அதாவது ஹிஸ்டரி ஒரு இந்த சின்ன பெண்கள்னு சொல்லும் போது வந்து இதுக்கே ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு. ஜப்பான்ல முதல்ல வாலிபாலை வந்து பாப்புலர் ஆக்குறதுக்கு என்னன்னா நம்ம ஊர்ல மாதர் சங்கம்னு சொல்லுவாங்கல்ல, மாதர் சங்கம்னா பெண் அம்மாமார், மாதருங்கிறது தாய்மார்களுடைய சங்கம், அதேவே வந்து ஜப்பான்ல மாமா சங்கம் அப்படின்னு சொல்லி இந்த வாலிபாலை இன்ட்ரடியூஸ் பண்ணதே பெண்களுக்கு தான். அப்போ பெண்கள் என்னைக்கு முன்னுக்கு வர்றாங்களோ அன்னைக்கு தான் ஒரு சமுதாயம் முன்னேற முடியுங்கிறது வந்து தெரிஞ்சதா, பெண்களுக்கு தான் முதல்ல முன்னுரிமை கொடுக்கப்பட்டு பெண்கள் வந்து நல்லா விளையாட விளையாடதான் இந்த கேம் ஸ்போர்ட்ஸ் நல்லா இருக்குங்கிறத தெரிஞ்சு செஞ்சாங்க. இன்னைக்கு ஜப்பான் உலகத்துல வந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு முன்னாடி இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணமே அவங்க வந்து பெண்களை வாலிபாலுக்கு முன்னிலைப்படுத்தினதும் சரி பெண்களை கொண்டு வர்றதுக்கும் கொண்டு வந்தது தான் சரி இன்னைக்கு வந்து அந்த நிலைமையில இருக்கிறாங்க. அதே நிலைமையை நம்மளும் கொண்டு வரணும்னா பெண்களை வந்து எந்த அளவுக்கு இங்க அனுப்ப முடியுமோ அந்த அளவுக்கு, அதாவது விளையாடுறதுக்கு அனுப்ப முடியுமோ அந்த அளவுக்கு அனுப்பப்படுறது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். இன்னைக்கு வந்து பெண்கள் நிறைய பேர் வாராங்க, ஆனா வளர்த்தியான பெண்கள் வந்து நமக்கு நிறைய கிடைக்கிறது இல்லை வாலிபால்ல. அந்த வளர்த்தியானவங்களை வந்து கொண்டு வர்றது வந்து ரொம்ப ஒரு பெரிய டாஸ்கா இருக்கு. இன்னைக்கு என்னடானா தமிழ்நாடை பொறுத்த மட்டும் வளர்த்தியானவங்கன்னா அதர் ஸ்டேட்டுகள்ல இருந்து தான் வராங்க நிறைய பேர். நம்ம கிட்ட இருக்கிற டேலண்ட வந்து நிறைய பேர் வளர்த்தியா இருக்குனாலே இங்க வர்றதே கிடையாது, விளையாட வரமாட்டிக்காங்க. அதாவது என்னடானா நமக்கு வந்து இன்னுமே வந்து முழுமை அடையலை. பெண்கள் வந்து வாலிபாலுக்கு வரணும், எல்லா பெண்களும் வாலிபால் கத்துக்கணும் அப்படிங்கறது வந்து இன்னுமே வரல. அந்த நிலைமை மாறணும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டும் டெவலப் ஆகணும்னா அந்த பெண்கள் வந்து இந்த வாலிபாலுக்கு வரணும். அது வந்து வந்துருச்சுன்னா நல்லா இருக்கும். இந்தியா பொறுத்த மட்டும் பெண்களுடைய அதாவது என்னடானா, இதுக்கு ஒரு அடுத்த ஒரு ஹிஸ்டரியும் சேர்த்து சொல்லிடுறேன். அதாவது உலகத்துல சைனாக்காரங்க முத நாம வந்து உலகத்துல பின்னாடி கிடையாது, நம்மளும் உலகத்துல முன்னோடி அப்படின்னு காட்டுறதுக்கு சைனாக்காரங்க முத எடுத்துக்கொண்ட ஆயுதம் என்னடான்னா வாலிபால். அப்போ அவங்க வாலிபாலை மட்டும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணாங்க அந்த காலத்துல, வாலிபால் உலகத்துல நாங்க தலை சிறந்தவங்க அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த வாலிபாலை சூஸ் பண்ணி வாலிபாலை ட்ரெயின் பண்ணாங்க. அப்போ அந்த 1980 1988 பீரியட் வரைக்கும் சைனா உமன் டீமு எல்லாம் அவங்க ஜெயிக்காத மேட்சே கிடையாது, ஜெயிக்காத டைட்டிலே கிடையாது. அந்த அளவுக்கு இவங்க வந்து சைனா உமன் டீம் வந்து எல்லா டைட்டிலையும் ஜெயிச்சாங்க. அப்ப நீங்க கேட்கிற கேள்வியினுடைய உண்மையான ஒரு தன்மை வந்து பெண்கள் பங்களிப்பு இல்லாம எதுவுமே வளர முடியாதுங்கிறது வந்து இன்னைக்கு தெளிவாயிருக்கிறது. இத வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அதாவது அங்க இந்த விளையாட்டை ஊக்குவிக்கப்பாங்கல்ல மேலெடுத்து செல்றவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு டாஸ்க், பெரிய ஒரு காரணியா அமைஞ்சிருக்கு. பெண்கள் இல்லாமல் இங்கே முன்னேற்றம் இல்லை இந்த வாலிபால்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்கத்தான் செய்யுது.
அதே போல இன்னைக்கு விளையாட்டு பயிற்சியாளர்களும், இன்னைக்கு உங்களை போன்ற நிறைய பேர் விளையாட்டு பயிற்சியாளர்களும் தொடர்ச்சியா அந்த விளையாட்டு பயிற்சியை வழங்கிக்கிட்டு இருக்காங்க. வாலிபாலில் இன்னைக்கு விளையாட்டு பயிற்சியாளர்கள் எந்த அளவுக்கு இருக்காங்க, அதே போல ஒருத்தர் ஒரு வாலிபாலில் ஒரு பயிற்சியாளராக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படிப்பட்ட ஒரு அதுக்குண்டான கல்வி முறைகள் என்ன, எப்படி ஒரு வாலிபால் பயிற்சியாளராக ஆகணும், அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க ஐயா.
அதாவது வாலிபால் வந்து பயிற்சியாளராக ஆகிறது வந்து அதாவது என்னடானா, பொதுவா சொல்றது என்னடான்னா விளையாடுறது வாலிபால் விளையாடுறது ரொம்ப ஈஸி, ஆனா ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி பயிற்சியாளர் ஆகிறது ஈஸி, ஆனா ஒரு நல்ல பயிற்சியாளர் ஆகணுங்கிறது வந்து ஒரு பெரிய கஷ்டமான காரியம். ஏன்னா ஒரு நல்ல பயிற்சியாளர் மனித உடம்ப பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஒரு டாக்டரோடையே வந்து கிட்டத்தட்ட வந்து அதிகமா தெரிஞ்சுக்கிடணுங்கிற ஒரு ஆசைப்படணும். ஏன்னா உடல் கூறு அதோட அதாவது என்னடனா டாக்டர்ஸ் வந்து மைக்ரோஸ்கோப்பிக்கா பார்ப்பாங்க, அவங்க கண்ணு மைக்ரோஸ்கோப்பிக், ஆனா நம்ம கண்ணு மேக்ரோஸ்கோப்பிக். ஒரு பயிற்சியாளனுடைய கண்ணு வந்து மேக்ரோஸ்கோப்பிக், அதாவது பார்த்து அவங்க வந்து மைக்ரோஸ்கோப்பிக்கா பார்த்து உள்ள தவறுகள் எல்லாம் சரி பண்ணுவாங்க. இங்க வந்து மேல்நோட்டமா பார்த்து உடம்புல உள்ள எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய அளவுக்கு ஒண்ணு இருக்கும். அதாவது டாக்டர் வந்து ஒருத்தர் வந்து நடக்க வைப்பாங்க, எல்லாம் செய்ய வைப்பாங்க, ஆனா இங்க வந்து ஒரு பயிற்சியாளர் வந்து ஒரு மனிதனை வந்து தன்னுடைய ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போகணும். அதாவது என்னடனா ஸ்போர்ட்ஸுங்கிறது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் நினைச்சிங்கன்னா, என்ன எக்ஸிஸ்டிங் இருக்கோ அதை உடைச்சாதான் அது ஸ்போர்ட்ஸ், ரெக்கார்டை உடைச்சாதான் வந்து அது ஸ்போர்ட்ஸ். அப்போ நேற்று இருக்கிறது இன்னைக்கு வந்து நம்ம வந்து அதை தாண்டி தான் போகணும். அதாவது ஸ்போர்ட்ஸுங்கிறது எல்லா தடைகளையும் தாண்டி வர்றது. அப்போ ஒரு மனிதனுடைய லிமிட்டேஷனையும் நம்ம தாண்ட வேண்டியிருக்கோம். அடுத்து ரெண்டாவது வந்து அந்த ட்ரைனிங் ஆஸ்பெக்ட்ஸ், இங்கே வந்து எல்லா சயின்ஸையும் அதாவது ட்ரைனிங் மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவோம், கினிசியாலஜின்னு சொல்லுவோம், ஃபிசியாலஜி சொல்லுவோம், ஸ்போர்ட்ஸ் மெடிசின், பயோமெக்கானிக்ஸ், ஆந்த்ரோபோமெட்ரி, ஏன்னா எங்கெல்லாம் நமக்கு அட்வான்டேஜ் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே எடுத்து செய்ய வேண்டியிருக்கும். சைக்காலஜிக்கலா ஒரு வித்தவுட் சைக்காலஜி வந்து ஒரு தரால வந்து அதிகமா வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியுமாங்கிறது வந்து பெரிய கேள்வி. அதாவது ஒரு சொல்லுவாங்களே, அதாவது ஒரு மணி, அதாவது என்னடான்னா இது வந்து ஸ்போர்ட்ஸ் கோச்சிங்கிறது வந்து படிக்கிறது கிடையாது. இது படிக்கிறதுக்கு மேல வந்து படிச்சோம் பாஸ் ஆனோம் அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொரு நேரமும் அதாவது கற்ற விஷயத்த வந்து செயல்படுத்தி கற்றது. படிக்கிறது நிறைய இருக்கும் சயின்ஸ், ஆனா அதை எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறது தெரியணும். உதாரணத்துக்கு என்னடான்னா, ஆமா அந்த ஒரு சைக்காலஜி என்னடான்னா, வாலிபால்ல வந்து அப்ப எதிரி 23 பாயிண்ட் எடுக்கலாம்னு இருக்கும் மனசுக்குள்ள, 23 பாயிண்ட் எடுக்க விடலாம். ஆனா நம்ம விளையாடும் போது எதிரிய 1 பாயிண்ட் எடுக்க விட்டா கூட வந்து நாளைக்கு வந்து என்னடான்னா நம்ம ஜெயிக்கிறது கஷ்டமாகும். சைக்காலஜிக்கலா என்னடான்னா 1 பாயிண்ட் தானேன்னு நினைச்சு விளையாட முடியாது. நம்ம தப்பு இல்லாம விளையாடணும்னு நினைச்சும் விளையாட முடியாது. நம்மளால எவ்வளவு சிறப்பாக விளையாடணும் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்தாதான் வந்து வரும். அதே மாதிரி விளையாட்டுல வந்து பழச நினைச்சுக்கிட்டும் விளையாட முடியாது. நம்ம வந்து அடுத்து என்ன செய்யணும், அதாவது ரொம்ப அதுதான் அடுத்து என்ன செய்யணும், அதாவது நமக்கு வந்து ஒரு விளையாட்டு ஒரு நல்ல பயிற்சியாளருங்கிறவர் எப்படி இருக்கணும்னா, நம்ம பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு இன்ஃபினிட்டை காட்டணும். இதுதான் 1 கிளாஸ் மாதிரி, இதுதான் ஆனா அவனாதான் அப்படின்னு தெரியல. அவங்களுக்கு எண்ணிலடங்கா வாய்ப்புகள், இந்துல போனா இவனுக்கு வாய்ப்பு அதிகம், எண்ணிலடங்கா வாய்ப்பை காட்டணும். கண்ணுக்கு முன்னாடி பந்தை இப்படித்தான் அடிக்கணும்லாம் கிடையாது, பந்தை எப்படிலாம் அடிக்க முடியும் அப்படிங்கிறத இதுதான் விளங்கணும். பந்தை இப்படித்தான் விளையாடணும்லாம் கிடையாது, பந்தை எப்படிலாம் விளையாடலாங்கிறத வந்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்ப எப்படிலாம் விளையாடலாங்கிறத வந்து சொல்லிக் கொடுக்கணும்னா, அவங்களுக்கு உண்மையிலே வந்து ஒரு பெரிய இமேஜினேஷன் வந்து வேணும். அதாவது எதிரி எப்படி வர்றாங்களோ அதுக்கு அதாவது எப்ப பார்த்தாலும் மாறக்கூடிய தன்மை உள்ளதா இருக்கணும். அதோட மட்டும் இல்லாம அவன் வந்து தன்னை வந்து ஒரு சகலக்கலா வல்லவனா ஆக்கக்கூடிய திறமைய ஒரு பிளேயருக்குள்ள கொண்டு வர்றது வந்து பெரிய பெரிய ஒரு பாத்தா இருக்கும். அப்போ ஒரு கோச் வந்து என்னைக்குமே என்ன சொல்லுவாங்கன்னா, மனம் தளராதவனாக இருக்கணும். பிளேயரும் அதே மாதிரி மனம் தளராதவனா இருக்கணும், ஓகேங்களா? இப்போ வாய்ப்பு என்னடானா, இன்னைக்கு வந்து ஒரு கோச் ஆகணும்னா பிசிக்கல் எஜுகேஷன் இருக்குங்களா, பிபிஎட் எம்பிஎடு அந்த மாதிரி பிபிஎட் எம்பிஎடு இந்த சைட்ல போயிட்டு கொஞ்சம் நல்ல விளையாட்டு வீரர்களா ஆயிட்டு போய் தன்னை என்ஐஎஸ்ன்னு இருக்குது அதுல போய் தகுதி படுத்திக்கலாம், ஓகேங்களா? இல்லைன்னா நல்ல விளையாடி நேஷனல்ஸ் எல்லாம் விளையாண்ட பிளேயர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க போய் என்ஐஎஸ்ங்கிற கோர்ஸை பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம். அதாவது என்னடானா, வாலிபாலை பொறுத்த பயிற்சியாளருங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அதாவது இட் இஸ் நாட் டேக்கிங் எ டிப்ளமா. அதாவது ஒருத்தர் எம்பிபிஎஸ் ஆக்குன டாக்டரை வந்து எம்பிபிஎஸ் ஆனவொடனே அவர் டாக்டர் ஆயிடுவாரா அப்படிங்கிறது வந்து பெரிய கேள்வி. அதான் நம்ம ஊர்ல பழமொழி சொல்லலாம், 1000 மிளகத்தை கொடுனா அரை டாக்டர் அப்படிம்பாங்க, ஒரு கிராமத்துல பழமொழி சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்க என்னடானா, அந்த டிப்ளமா கிடைச்ச உடனே நான் கோச் ஆயிட்டானா, இல்லை அந்த இட் இஸ் எ லைசன்ஸ் டு எக்ஸல். அதாவது நீங்க வந்து நல்ல இது லைசன்ஸ் மாதிரி தான், அதை வந்து படிச்சுட்டு வந்து அதை எங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ இதை தெரியும். யாருக்கு என்ன, அதாவது சில சமயத்துல என்னடானா சிலருக்கு வந்து ஒரு வார்த்தை சொன்னாலே அவங்க அதாவது ஒரு வாசகமானாலும் அது திருவாசகமா இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி சில கோச்சஸ் வந்து பிள்ளைங்களுக்கு இதை செய்யுமா அப்படிங்கிற அளவுக்கு இருந்தா போதும். இப்ப போக போக பாத்தீங்கன்னா இது வந்து எண்ட்லெஸ் ஆகும். குழந்தைங்களுக்கு இதுல வந்து என்னடானா, குழந்தைங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற ஒரு கோச்சு வேற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு கோச்சிங் கொடுக்குற கோச் வந்து கோபமே பட மாட்டார். அதே மாதிரி குழந்தைங்க என்ன செஞ்சாலும் குட்மா அப்படிங்கிறது. இதே இது மேல் மட்டத்தில் போகணும், இந்தியன் ஐநா பெரிய லெவலில் கோச்சிங் பண்ண, அதாவது அவங்க கோவப்படத்தான் செய்வோம். அதாவது என்னடானா, ஒரு ஸ்கில்லுக்கு தகுந்தாப்புல தன்னை மாற்றிக்கிடுவாங்க. ரிசப்ஷனு அப்படிங்கிற ஸ்கில் வரும்போது ஒன்றும் இல்லை கூலுமா அப்படிம்பாங்க. அதே இது அக்ரஸிவ் ஸ்கில் அட்டாக்குன்னு வரும்போது ஸ்கில் கொலை பண்ணு கொண்டு அந்த அக்ரஸிவ்ல தான் இருப்பாங்க அந்த கோச்சர். ஏன்னா சும்மா சாதாரண பழகும்போது ஒரு மனநிலையில இருப்போம், அந்த பந்து எக்ஸலன்ஸா பண்ண நினைக்கும் போது என்னடான்னா நாங்கள் வேற லெவலில் தான் கோச்சு இருப்போம். அங்கே வந்து கோவப்படாத கோச்சால ஒன்றுமே செய்ய முடியாது. கோவப்படாத கோச்சு வந்து குழந்தைங்களுக்கு கோச்சிங் கொடுக்க தான் லாயக்காயிருவார். அதே மாதிரி கோச்சிங்லையும் நிறைய வெரைட்டிஸ் வந்துடும். ஆனால் தன்னை தகுதிப்படுத்திக்கிறது ஈஸி, ஆனால் தன்னை தகுதியானவனாக மாற்றிக்கொள்வது ரொம்ப கஷ்டம். விளங்குதுங்களா?
அதாவது
மெம்பர் அண்ட் நம்பர் அப்படிம்பாங்க. சிலர் வந்து நம்பர் தான் இருப்பாங்க, கவுண்ட்ல தான் இருப்பாங்க. ஆனா உண்மையிலே வந்து அதை வந்து நம்ம வந்து அந்த டீம்ல வந்து ஒரு உண்மையான பாதுகாப்பு இதை கொண்டு வரணும், ஒரு ஒரு காரணகர்த்தாவா இருக்கணும். அதாவது என்னடா அதாவது சொல்லுவாங்க, அதாவது இவர் வந்து ஒரு ஊக்கி அப்படிம்பாங்க. எப்ப பார்த்தாலும் ஊக்குவிக்கக்கூட ஒரு உடைய சிச்சுவேஷனை வந்து இருக்கணும். சாதாரணமா ஒரு மோட்டிவேட்டர் சொல்லுவாங்கல்ல, ஒரு கோச் மோட்டிவேட்டரா இருக்காரு, ஒரு கோச் வந்து கிரியேட்டரா இருக்காரு. ஒரு கோச்சுக்கோட குவாலிட்டி என்னடான்னா இது எல்லாமே இருக்கணும். அதே மாதிரி ஒருத்தரை வந்து ஒரு வார்த்தையில அமைதியாக்க அமைதியாக்கக்கூடிய ஒரு குவாலிட்டியா இருக்கு. அது என்னடான்னா சொல்லுவாங்கல்ல, எவ்வளவு தூரத்துக்கு கோவப்பட்டாலும் டக்குன்னு தன்னுடைய நிலைமைக்கு கொண்டு ஒரு கோச்சால கொண்டு வர முடியும். அதாவது பொங்கவும் வைக்கணும், பொங்குறத அடக்கவும் தெரியணும், அதை உருவாக்கவும் தெரியணும். அதே மாதிரி இதை ஆப்பனண்டை பொறுத்த மட்டும் ஆப்பனண்டை அழிக்கவும் தெரியணும். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதை வந்து கொஞ்சம் தன்னை தகுதிப்படுத்திக்கிறது வந்து ஒரு கோச்சை வந்து ஒரு கோச்சாக இருக்கிறது வந்து பெரிய விஷயம். சும்மா வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் போயிடலாம், ஆனால் ஒவ்வொரு நாளும் போராடணும். இது அதாவது என்ன சொன்னா, ஆனால் இது கோச்சிங்கிறது நம்மளுடைய நாலேஜ் மட்டும் கிடையாது. கோச்சிங்கிறது அது நம்ம பிள்ளைங்களுடைய நாலேஜ், அதாவது நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க என்ன லெவலில் வந்து அவங்கள வந்து தகுதிப்படுத்திக்கிறாங்கிறது. அதாவது ஒரு கோச் வந்து நல்ல கோச்சிங்கிறது எப்படி வந்து கணிக்கப்படுவார்னா, அவருடைய டீம் பெர்ஃபார்மன்ஸு, அவருடைய இண்டிவிஜுவல் அவரு உருவாக்கி விட்ட பசங்களுடைய தகுதியை வச்சு தான் ஒரு கோச்சை வந்து கணக்கு எடைப்படுவாங்க. அதனால விஷயத்தை தெரிஞ்சுக்கிறத விட அவர் வந்து எப்படிப்பட்டவராக இருக்கணும்னா, ஒரு இன்று இல்லை நேரில் எப்பவுமே வந்து ஒரு பெரிய லெவல் வந்து அதாவது என்ன சொல்றேன்னா, இந்த கோச் நம்பினா கிடமாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கணும். அது கிட்டத்தட்ட என்னடான்னா அத என்ன சொல்றேன்னா, கடவுள் ஸ்தானத்துக்கு அதை கொண்டு போற அளவுக்கு இருக்கணும்.
இன்னைக்கு கடைசியா இந்த மாதிரி ஒரு வாலிபால் விளையாடுறதுக்கு தங்களுடைய குழந்தைகள் ஆர்வமா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல, பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதலை காட்டினா அந்த குழந்தைகள் வாலிபால்ல இன்னும் சிறந்து செழித்தோங்கிறதுக்கு அது நல்ல ஒரு வாய்ப்பா அமையுங்கய்யா?
வேற ஒண்ணு இல்ல, நீ வந்து இப்போ ஒண்ணு சின்னதா சொல்ற, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ எங்ககிட்ட இருந்த பசங்கள்ல நிறைய பேருக்கு என்னடானா, அவங்களுடைய பேரண்ட்னுடைய பேரண்ட்ஸ் வந்து தான் பிள்ளை விளையாடும் போது வந்து பாக்குறது, என்கரேஜ் பண்றது, இது வந்து ஒரு பெரிய ஒரு இதா இருந்துச்சு. சக்சஸ்ஃபுல் சில்ட்ரனுக்கு எல்லாருக்கும் பின்னாடி வந்து சக்சஸ்ஃபுல் பேரண்ட்ஸ் இருந்திருக்கிறாங்க, நிறைய பார்த்துருக்குறோம். பேரண்ட்ஸ் சப்போர்ட்டு, பேரண்ட்ஸினுடைய ஊக்கம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. வாலிபாலில் என்னடானா, இந்த பேரண்ட்ஸ் வந்து வேற ஒன்றும் இல்லை, சின்னதா மற்ற கேமை விட இதில் என்னடானா, சின்னதா வந்து மாற்றங்கள் அந்த குழந்தை விளையாடும் போது என்கரேஜ் பண்ற அளவுக்கு இருந்தாலே வந்துடும். அதுக்கு அடுத்து வந்து என்னடானா பேரண்டல் கேருங்கிறது இங்க வந்து வேற ஒண்ணு இல்லை. அதாவது என்னடானா ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துருச்சுன்னா இங்க வந்து வாலிபால் பேரண்ட் வந்து வாலிபால் சொல்லிக் கொடுக்க முடியாது, ஆனா பேரண்ட் வந்து தூங்க வைக்க முடியும், நல்ல சாப்பாடு போட வைக்க முடியும். அதே மாதிரி ஒரு பிள்ளைங்க வந்து வரும்போது அந்த பிள்ளைங்களை வந்து அமைதிப்படுத்தி வந்து அந்த பிள்ளைங்களை வந்து வழி நடத்தினாலே போதும். அதே மாதிரி இது வந்து இந்த பையன் நல்லா வரணும்னா அவன் விளையாடும் போது நேரம் இப்போ சின்னதா சொல்றானே நவீன் ராஜா ஜாக்கப்னு இப்போ இன்டர்நேஷனல் பிளேயர் இருக்கிறாரு, அவங்க அந்த பையனோட அப்பா அவன் தன்னுடைய கேரியரை அதாவது என்னடானா ஸ்கூல் முடிச்சு காலேஜுக்கே போகாம நேரம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாரு. அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து அவனுடைய வளர்ச்சி இருந்துச்சு. இந்த வளர்ச்சிக்கு பின்னாடி என்னடானா அவன் எங்கெல்லாம் விளையாடினாரோ விளையாடும் போது அவங்க அப்பா அவங்க ஊர்ல உள்ள அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து கூட்டிட்டு போய் அந்த மேட்சஸ் எல்லாம் போய் பார்த்துருக்கிறாரு, என்கரேஜ் பண்ணி வச்சிருக்காரு. அப்போ ஒரு ஒரு சின்ன வயசுலேயே வந்து என்னடானா ஒரு பேரண்டா வந்து என்கரேஜ் பேரண்டா மட்டும் இல்லாம அதாவது சரியா சொல்ல போனா ஒருத்தர் விளையாட வர்றாருன்னா அவரு வந்து அவருக்காக விளையாட போறது இல்லை. இப்போ ஸ்போர்ட்ஸுக்கு வந்துட்டானாலே அவன் வந்து ஒரு பொது சொத்து ஆயிடுவார். பொது சொத்துன்னா தெரியுதுங்களா, அதாவது என்னடானா எல்லாருக்குமாகவும் விளையாடுவார். ஹி ரெப்ரசன்ட் தி கண்ட்ரி, ஹி ரெப்ரசன்ட் தி ஸ்டேட், ஹி ரெப்ரசன்ட் சம்மான். அவன் அவனுக்கு மட்டுமாக விளையாட போறதில்ல. அவன் அவளை வந்து பார்க்கும்போது என்னடானா அவரு வந்து தன்னுடைய குடும்பத்துக்காகவும் விளையாடுவார், அடுத்தவங்க அடுத்தவங்களுக்காக வந்து விளையாடக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். என்னடானா ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் வந்து வெறுமனையா தன்னை வந்து தன்னை பிரதிபலிக்கிறத விட தன்னை வந்து வெளிக்காட்டிக்கிறத விட என்னடானா ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் வந்து என்ன செய்வாருன்னா ஒரு தன்னுடைய அதாவது பொட்டன்சியல் சொல்லுவோம்ல தன்னுடைய இயல்பை வந்து மாற்றி கிடக்கூடியவதா இருப்பார். அதனால பேரண்ட்ஸுங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, அந்த பிள்ளைங்களை வந்து ஒரு நல்ல ஒரு மென்டல் பேலன்ஸ்ல வச்சிருந்தாலே போதும்.
இவை தவிர வேற ஏதாவது இந்த வாலிபால் குறித்த பொதுவான தகவல்கள் ஏதாவது இருந்ததுன்னா, இதற்கு சொல்லப்பட்டதா தகவல்கள் ஏதாவது இருந்ததுன்னா கூட அதையும் கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம்.
இன்டர்வியூல நாங்க என்ன சொல்ல விரும்புறோம்னா நம்ம வந்து இந்தியாவை பொறுத்த மட்டும் என்னடானா நமக்கு வந்து ஒரு மிதமிஞ்சின தகுதி இருக்குது வாலிபாலுக்கு வந்து, நமக்கு வந்து பயங்கர தகுதி இருக்கு. ஆனா நம்ம வந்து இங்க வந்து என்னடானா நம்ம வந்து இன்னுமே வந்து நம்ம வந்து முழுமை பெறாத அளவுக்கு நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறப்போ வந்து என்னடா அதாவது நம்ம இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு வந்து ஒரு ஒரு பீரியட்ல வந்து சிவந்தி ஆதித்தன் சொல்லிட்டு எங்களுக்கு வாலிபால் ஃபெடரேஷன் பிரசிடண்டா இருந்தார், அவரு தன்னால என்ன முயற்சி எடுக்க முடியுமோ அவ்வளோத்தையும் செஞ்சா. ஆனா நம்ம ஓரளவுக்கு வந்தமே தவிர நம்ம வந்து அதையும் தாண்டி போகல. அதாவது என்னடானா ஒண்ணு என்ன சொல்ற நம்ம வந்து நாம முன்னே அதாவது சும்மா அதாவது ஏமாத்துற வந்து முன்னேற முடியாது. உண்மைதான் உயர்வு தருமே தவிர வேற எதுவுமே உயர்வு தராது. அப்போ என்னடானா ஒவ்வொருத்தரும் உண்மையா உழைச்சாதான் இது வந்து இங்க வந்து உயர்வு பெற முடியுமே தவிர அது மெயின் மற்றபடி எல்லாம் வராது. அதனால இந்த செலெக்ஷன்லையும் நம்ம உண்மையா இருக்கணும், விளையாட்டுலையும் உண்மையா இருக்கணும். அப்ப அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை வந்து இந்தியாவில் கொண்டு வரணும், அதுக்கு பக்குவப்பட்டவர்களா நம்ம மாறணும். அதாவது என்னடானா இது வந்து விளையாடுறது அவங்க தான், பசங்க தான். அந்த பசங்களுக்கு வந்து என்னடானா தன் ஒரு செலெக்ஷனுங்கிறப்போ நான் இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படிங்கிற அவன் நீ இது செஞ்சா உனக்கு நீ ஒன் இந்த லெவலு அதாவது மார்க்கு வந்து இப்போ மார்க் வந்து பொதுவாக வந்து வாத்தியார் போடுவார் இல்லைங்களா. ஆனா இங்க வந்து வாத்தியார் போட போறதில்ல வாலிபால பொறுத்த மட்டும், நம்ம என்ன ஸ்கோர் பண்ணோங்கிறது நமக்கே தெரியும். இப்போ கிரிக்கெட்ல எல்லாம் தெளிவா இருக்கும். நீங்க செஞ்சு அடிக்கிற அளவுக்கு இருந்தீங்கன்னா எஸ் யூ ஆர் கிரேட் விளங்குதுங்களா. நான் இத்தனை கேட்ச் பிடித்தேன், இத்தனை ஃபீல்டிங், இத்தனை ரன் ஸ்டாப் பண்ணேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இப்போ வாலிபாலை பொறுத்த மட்டும் அதே மாதிரி தான், ஒவ்வொரு பிளேயரும் இந்த மூமெண்ட், அந்த குவாலிட்டி ஆஃப் மூமெண்ட், பால் கண்ட்ரோல், இந்த குவாலிட்டி ஆஃப் கண்ட்ரோல் கொண்டு வர நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதே இது வந்து செலெக்ஷன்லையும் அதே மாதிரி அந்த எல்லாருமே ஹானஸ்டா இருக்கதான் வந்து இது வளருமே தவிர, நம்ம வந்து இதுல வந்து சில வந்து என்ன அடுத்தவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம ஒரு நிலைமையை கிரியேட் பண்ணா அது நல்லா இருக்கும். இதுக்காக தான் பாடுபடணும், எல்லாருமே இதுக்கு பாடுபட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். உண்மை உயர்வு தரும் அப்படிங்கிறதோட அது வந்து ஒரு பெரிய இதுதான், இந்த செய்தி தான். அதாவது உண்மை உயர்வு தரணும், உண்மை கசக்கும், உண்மை கசக்குங்கிறப்ப என்னடானா அப்படிங்கிற போக முடியாது. என்னைக்குனாலும் சரி, அது வந்து நம்மளை வந்து இன்னைக்கு இல்லைன்னாலும் நாளைக்கு மாற்றிக்கொள்ளும் நம்மளை. அதுக்காகவே வந்து என்னடானா அந்த பக்குவம் படணும், அவ்வளவுதான். ஒவ்வொருத்தரும் அந்த பக்குவப்படுற அளவுக்கு வர்றது வந்து நல்லது.
ஐயா, இது வரைக்கும் இந்த வாலிபாலினுடைய அமைப்பு முறை, அதனுடைய அடிப்படையா இருக்கக்கூடிய விதிமுறைகள் என்ன, ஒரு வாலிபால் விளையாட்டு வீரர் எப்படி விளையாடணும், அதனுடைய செயல்பாடுகள் என்ன, அதனுடைய அமைப்பு எப்படிங்கிறது குறித்து மிகச் சிறப்பான, மிக தெளிவான ஒரு விளக்க உரையை வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
நேர்களே, இதுவரை கைப்பந்து விளையாட்டும் விதிமுறைகளும் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய திரு பி செந்தூர் பாண்டியன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்களிலும், புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.